ரிஷபன் எழுதிய ஒரு சிறுகதை. கதையின் பெயர் பிரியத்தன் காற்று. கூட்டம் நெருக்கி தள்ளியது. இடிபடாமல் தேர்பார்க்க செய்த முயற்சிகள் வீணாகி போனது. எவ்வளவு தூரம்தான் பின்னால் நகர்வது? இந்த வருஷம் கூட்டம் அதிகம்தான் என்றார் சண்முகம். என் ஆமோதிப்பை அவர் கவனிக்கும் முன் இன்னொரு தரம் பின்னுக்கு தள்ளப்பட்டார். தெருமுனை திரும்பிய தேர் ஆடி ஆடி வந்து கொண்டிருந்தது. பாதி தெரு வரை ஜனக்கூட்டம். எங்கு பார்த்தாலும் மனித தலைகள். கடைவீதி பக்கம் நின்றிருந்தோம். தேர் பார்த்துவிட்டு அப்படியே கூட்டத்தில் நெருக்கப்படாமல் பக்கத்து தெருவிற்கு நகரும் உத்தேசத்துடன், சித்திரத்தேருக்கு தானே சுத்துப்புற கிராமத்திலிருந்து பேயா கூட்டம் வருது என்றேன். நேர்த்திக்கடன் செலுத்த கால்நடை வரிசை வேறு, நெரிசலில் அதற்கும் அவதி. என்ன ஒத்துமையாக நிற்கிறாங்க என்றார் ஸ்லாஹிப்புடன். என் பதில் வேறாக இருக்கும் பொழுது கொட்டி பழகியவன் சண்முகம் என்னை நெருங்கி நின்றார். அலங்கரிக்கப்பட்ட தேர் தடதடவென வருகிற அழகை கண்கொட்டாமல் ரசித்து கொண்டிருந்தோம். சாமியே தெரியல, படுதா இறங்கி மறைக்குது என்றார். ஆமாம், நல்லா இழுத்துக்கட்டலை போல. தேர் நெருங்கி வர வர தள்ளுமுள்ளு அதிகமானது. கடைவோரம் ஒதுங்கி நின்றதால் எங்கள் இருப்பை தக்க வைத்து கொண்டோம். ஆச்சு, இந்த கூட்டத்துக்கு 9 மணிக்கே நிலைக்கு போயிடும். ஒரு நாக்கூத்து. தேர் ஓடி வரும்பொழுது இனம் புரியாத கவர்ச்சி இருக்கிறது. யாரோ நம்மை தேடி வருகிற மாதிரி, அத்தனை பெருசாய் அணைத்து கொள்ள வருகிற மாதிரி. மனசுமை களைந்து மயிலிறகாய் மாற்றி ஆலிங்கனத்தில் சுகம் தரப்போவது போல. சண்முகத்திடம் சொன்னேன், என்னமோ ஒரு நிலை கொள்ளாத பரவசம். நாம் சின்ன பிள்ளைங்களாக மாறிடுறோம்ல. தேர் கிட்ட வந்ததில் தேர் தட்டு புலனானது. குருக்கள் நின்று துண்டை வீசி கொண்டிருந்தார். துண்டின் அசைவில் தேரின் இயக்கம் நிர்ணயிக்கப்படுகிற மாதிரி அவரிடம் ஒரு அலட்டல் பெருமை. சண்முகம் ஹரஹர என்றார். நான் மௌனமாய் மேலே பார்த்தேன். பிரார்த்தனையற்ற மனசு என்னவென்று வேண்டிக்கொள்ள, சட்டென்று கலகலப்பு தொலைந்து மனசுக்குள் கனம் அப்பியது. அம்மையப்பா என்று அலறல் கேட்டது. கன்னத்தில் படபடவென போட்டுக்கொண்ட கிழவி கைகளை உயரத் தூக்கி இன்னொரு தரம் கூவினாள். அம்மையப்பா பேரம் பேத்தி பார்த்த கிழவிக்கு இன்னமும் அம்மையப்பன் ஆசை போகவில்லை. அம்மா அப்பா மனசு கேவியது. என் கண்களை சண்முகம் படித்திருக்க வேண்டும். என் கையை பற்றி அழுத்தினார். சிரித்தேன், ஒட்டாத சிரிப்பு. தேர் விடுவிடுவென நகர பின்னால் தேர்க்கட்டைகளுடன் ஆட்கள் ஓடினார்கள். கூட்டம் குறையறாப்புல தெரியல என்றார் பாதி அலுப்பாக. கொஞ்சம் பொறுத்து போவோம். ராஜகோபுரம் பக்கம் போயிட்டா இவ்வளவு நெரிசல் இருக்காது. தேர் வேகமாய் தெருவின் இன்னொரு மூலைக்கு ஓடி திரும்ப இயலாமல் தயங்கியது. கூட்டம் சற்று களைந்து இடைவெளி கிடைத்ததில் நானும் அவரும் நகர்ந்தோம். நல்ல கூட்டம் என்றார் மீண்டும். வெக்க தாங்க முடியல என்றேன் நனைந்த சட்டையுடன். அந்த நிமிஷம் மேலே ஜிவ்வென்று காற்றுப்பட்டு நகர்ந்தது. மறுபடி விட்டு விட்டு வீசியது. என்ன இது, யாரோ வீசுறாப்ல என்றார் சண்முகம். இருவருமே நிமிர்ந்து பார்த்தோம். 10 அடி முன்னால் அந்த பெரியவர் சவுக்கு கட்டையில் பெரிய மயில் விசிறி கட்டி மேலே உயர்த்தி வீசிக்கொண்டிருந்தார். அடர்த்தியாய் மயிர்த்தொகைகளால் ஆன விசிறி. பெரியவர் பாகாக கடைவீதியின் மையத்தில் நின்று இரு கைகளாலும் இறுக பிடித்து முகமலர்ச்சியாய் விசிறி கொண்டிருந்தார். என்ன மனசு என்றார் சண்முகம். அதே போல நானும் உணர்ந்தேன். நியாயம்தான். தண்ணீர் பந்தல் ஒரு வித சேவை என்றால் விசிறியது இன்னொரு விதத்தில். எப்படி தோன்றியது? கை விசிறி நன்கொடை தருவது வழக்கம். தானே பெரிதாய் விசிறி செய்து சலிக்காமல் வீச யார் சொல்லித்தந்தது? பெரியவர் வேட்டியை இழுத்து இடைஞ்சலின்றி சொருகிக் கொண்டு வீசியதில் ஒரு அழகு இருந்தது. 10 வினாடியாவது அவர் வீசும் காற்று பட்டுத்தான் ஜனக்கூட்டம் அந்த இடத்தை கடக்க முடியும். திறந்த மார்பு வியர்த்து கொட்டியது வீசியவர்க்கு. கண்களில் கருணை வரம் வாங்கி கொண்டு வந்த மாதிரி மயில் விசிறியை சுழற்றினார். சண்முகம் என் கையை பற்றினார். கொஞ்சம் இரு. சட்டை பையை துளாவி 5 ரூபாய் தாளை எடுத்தார். இது அவருக்கு கொடுப்போமா? ம். அருகில் போய் பணத்தை நீட்டவும் பெரியவர் விசிறுவதை நிறுத்தியது தெரிந்தது. நோட்டை வாங்கவில்லை. என்ன சொன்னார் என்றும் புரியவில்லை. தலையை சரித்து கொண்டு சண்முகம் தளர்ந்து திரும்பினார். என்ன சொன்னார்?
பணம் வேணாமா?
ஓ, உதவணும்னு நினச்சேன் என்றார் பெருமூச்சுடன். நான் எதுவும் சொல்லவில்லை. விசிறியவர் யாரோ பணம் தரப்போகிறார்கள் என்பதற்காக செய்யவில்லை. தனி ரகம், மனசை திருப்திப்படுத்த செய்கிற ரகம். ஜனம் வேறு, தான் வேறு என்று பிரித்து பார்க்காமல் தன் கடமை என்கிற மாதிரி தன்னால் முடிந்ததை செய்கிற தோரணையில் வந்து நின்று வீசுகிறார்.
நல்ல மனுஷங்க கொஞ்சம் பிடிவாதமாக தான் இருப்பாங்க போல.
மனசுக்குள் வந்த விமர்சனம் உடனே அம்மா அப்பா ஞாபகத்தை மீண்டும் கொணர்ந்தது.
உன்னோடு இருக்கக்கூடாதுன்னு இல்லை, இங்கே என்ன வசதி குறைவு சொல்லு.
இல்லைம்மா, எனக்கு சங்கடமாக இருக்குது. நீங்கள் கிராமத்துலேயும் நான் டவுன்லேயும் பிரிஞ்சு.
இதில் என்னடா இருக்குது? உன் வேலை அங்கே, நீ அங்கே இருக்க, அதனால்
இங்கேருந்து போகலாம்னா தினம் 2 மணி நேரம் பிரயாணம் பண்ணணும்.
உனக்கு அது சிரமம்.
அம்மாவின் குரலில் யதார்த்தம்.
உங்கள் கூட சேர்ந்து இருக்க.
அட அசட்டு பிள்ளை, லீவில் வா, பண்டிகைக்கு வா. உடம்பு தாண்டா பிரிஞ்சிருக்கு, எங்கள் மனசில் எப்போவும் நீ தான், உன் குடும்பந்தான்.
வார்த்தைகள் தப்பு கண்டுபிடிக்காத அம்மா, குற்ற உணர்வில் கரைந்து போக விடாத பாசம்.
போக முடியவில்லை, நினைத்தபடி செய்ய முடியாதவன் தான் மனுஷன். லீவில் வீட்டோடு கிடக்க நேரிட்டது. பண்டிகைக்கு வீட்டை பூட்ட வேண்டாம் என்று தடுக்கப்பட்டது. மாதம் 1 தடவையாவது என்று தீர்மானித்து கடைசியில் வருஷம் 1 தடவை நிறைவேற்றுவதே சிரமமானது. மனிதன் சுயநலமானவன், தன் தீர்மானங்களை நியாயப்படுத்தி கொள்வதில் சமர்த்தன். அம்மாவின் பாஷையில் நானும் சமர்த்து, அழுதிருக்க வேண்டும் நான். சண்முகம் திகைப்புடன் என்னை உலுக்கினார்.
என்னாச்சு? ஒன்றுமில்லை,
போமா. அப்படியே திகைச்சாப்பில் நிற்கவும் தடுமாறிட்டேன், திடீர்னு நினைவு தப்பிப்போனவன் மாதிரி. அவர் பேச்சு பாதி கேட்டது. என் கவனம் முழுக்க மயில் விசிறி பெரியவரிடம் எதுவும் எதிர்பாராத மனிதர், என் அம்மா அப்பாவைப் போல. செய்கிறதுக்கு தானே பரவி, திருப்பி எதிர்பார்க்கறதுக்குல்ல. செய்கிறதுல வர சந்தோஷம், நிறவு, அது போதும் என்று சொல்லாமல் சொல்கிற ஜீவன்கள். அவருக்கு ஏதாச்சும் பண்ணணும், அவர் குளிர்ந்து போகிற மாதிரி, என் மனசு நிறைகிற மாதிரி. படபடப்பு அப்பிக்கொண்டது. கோபுர வாசலை தாண்டும் பொழுது இடப்புறம் பார்வை தற்செயலாக திரும்பியது. சட்டென்று நின்றேன்.
கொஞ்சம் பொறுங்க.
கூட்டத்தை பிளந்து ஓடினேன்.
தண்ணியா சீவுங்க.
இளநீர் காய்களில் தேடி எடுத்து பதமாய் சீவி ஸ்ட்ரா சொருகி கொடுத்தான். அவனிடம் பேரம் பேசக்கூட தோன்றாமல் கேட்ட தொகையை கொடுத்தேன். சண்முகம் அப்படியே நின்றார். சீவிய இளநீருடன் திரும்பி ஓடினேன். பெரியவரை நெருங்க நெருங்க மீண்டும் காற்று உடம்பில் பட்டது.
இந்தாங்க
என்றேன் மூச்சிறைப்பாய். விசிறுவதை நிறுத்திவிட்டு என்னை பார்த்தார். என்ன செய்ய போகிறார்?
தவித்து போனேன் அந்த நிமிடத்தில்.
அட இளனியா, எனக்கா? குரலில் குதூகலம். விசிறிக்கட்டையை தோளில் சார்த்தி கொண்டு இரு கைகளாலும் இளநீர்காயை உறிஞ்சினார். காலியானதும் திருப்பி வாங்கி கொண்டேன். மறுபடி விசிறல். திரும்பி நடந்தவன் முதுகில் பட்டு நகர்ந்தது குளிர்ச்சி காற்று. ஏனோ தெரியவில்லை, அந்த நிமிஷம் மனசும் குளிர்ந்து போனது எனக்கு. ரிஷபன் எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் பிரியத்தின் காற்று.